நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி மூலமா இளநிலை பண்ணை தொழில்நுட்பம் படித்த சில விவசாயிகளோட நம்ம பேசணும். அதில் ஒரு விவசாயி, நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன், அதனால தான் எங்களால் விவசாயத்தில் நீடித்து இருக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யார், என்ன விவரங்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாமா? வணக்கங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள்.
என்னுடைய பேர் இ. பாலசுப்ரமணியம், விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சிங்க. முழுமையான இயற்கை விவசாயி 2005 பண்ணிகிட்ருக்கேன். இயற்கை விவசாயத்தில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, வந்து செலவில்லாமல் ஒரு நஞ்சில்லாத விவசாயம்தான். அது வந்து மக்களுக்கு நஞ்சில்லா உணவு கொடுக்கறதுனால நாமளும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம், மக்களும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து உயிர் வாழத்தான் சாப்பிட்றோமோ இல்லையே, போலியான வாழ்க்கையில் போலியான உணவை சாப்பிட்டு வந்து விஷமான சாப்பிட்டுட்டு டாக்டருக்கோ சாப்பிடக்கூடிய உணவை வந்து கால்நடைகளும் சாப்பிடுது, அதுக்கும் ஒத்திரியமாக இருக்குது. அதில் நஞ்சில்லா விவசாயம்தான் ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. இதில் என்ன ஒரு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் பாரம்பரியமான நெல் வந்து ஆற்காடு கிச்சலி நட்டிருந்தோம். அந்த நெல் வந்து நட்டுறது வந்து அறுவடை செஞ்சு அந்த தாளை வந்து மாட்டுக்கு போடும்போது அந்த மாட்டு வந்து ரெகுலராக கறக்கூடிய பாலை விட 1.5 லிட்டர் பால் அதிகமாக கறந்தது. அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக எப்பவும் தீவனம் போடுறோம், அந்த தீவனத்தை போட்டால் பாலினுடைய அளவு குறைஞ்சிருச்சு. இந்த பாலை வந்து 1 மாதம் அந்த ஆற்காடு கிச்சலி வைக்கல சாப்பிட்ட மாடு அந்த பாலை வந்து குழந்தைக்கு கொடுத்தேன், குழந்தை வந்து வேறு பால் குடிக்க மாட்டாங்க. இப்படி இதே மாதிரி பூங்கார் நெல் நட்டிருந்தோம். அந்த நெல் என்ன கேட்டிங்கன்னா, நெல்லை வேக வச்சு அரைச்சி சாப்பிட்டுட்டு அதில் என்ன கேட்டிங்கன்னா, வாங்கினங்க 3 பேருமே, ஒருத்தருக்கு வந்து முழங்கால் வலி நின்றுச்சு, 2வது ஒருத்தர் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தாய்ப்பால் இல்லை, அவங்களுக்கு தாய்ப்பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக சுரக்க ஆரம்பித்து அந்த குழந்தைக்கு போதுமான பால் கிடச்சின்னு சொல்லி எங்களை மீண்டும் அந்த அரிசியை வந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இது 2வது ஒரு தகவல். 3வது, அந்த அரிசியால் சாப்பிட்டுட்டுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த உடம்பு வலியெலாம் குறைஞ்சிருதுன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பாரம்பரியமான நெல்லால் உடம்புக்கு நல்ல தகவல் இருக்கும்போது இந்த தேவையில்லாத இதை நட்டு நம்ம வந்து சிரமப்பட வேண்டியதாக தான் இருக்குது. இதை மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும், முதல்ல செய்யணும். இதை வந்து என்ன அப்படின்னா, பல்கலைக்கழகம் வந்து இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். அதுதான் எங்களுக்கு தேவை. இப்போ நாங்கள் வந்து இந்த இளநிலை பண்ணை தொழில்நுட்பம் படிச்சிருக்கோம். இதை படித்ததுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, எது தேவை எது தேவையில்லை தொழில்நுட்ப ரீதியாக செஞ்சாக்க என்ன, நமக்கு வந்து எப்பவுமே எல்லாருக்குமே பணம் தான் தேவை. பணம் இருந்தால் தான் வாழாது, கொஞ்சம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை அவசியம். அதுக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியாக செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து நான் என்னுடைய கருத்தான எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். மேலே வந்து ஒவ்வொரு விவசாயியும் அவசியம் வந்துங்க. இன்றைக்கி வந்து லேபர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் வந்து விவசாயிக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலை கொடுக்கணும். உற்பத்தி செய்கிற பொருளை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அதாவது அரசாங்கம் வந்து அந்த பொருளை வந்து வாங்கி மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு உதவி செய்யணும். விவசாயி உற்பத்தி பண்ணார், அடுத்த நாள் கொண்டு எங்கே வைப்பார், அவரால் மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. அந்த வாய்ப்பை பண்ணி கொடுத்தா இன்னும் தைரியமாக உற்பத்தி பண்ணுவார். உற்பத்தி பண்ண அடுத்த நாளே தூக்கிட்டு எங்கே அலையிறது ஆட்டு கொடுக்குறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தகவல் வந்து அவங்க நாலேஜுக்கு போய் இதை வந்து செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். வேண்டுகோள்னா கோரிக்கை, ஆணித்தரமான கோரிக்கை இது. ஏன்னா நிறையா பேர் வந்து உற்பத்தி பண்ண அடுத்த நாளே வந்து பணம் வேணும், இல்லை கடனுக்கு வாங்கி வைப்போம், அந்த காயை வந்து விற்று தான் கொடுக்கணும். அப்போ அப்போ வியாபாரத்து வைக்கும் போது என்ன பண்ணுங்க, அடிமாட்டு விலைக்கு கொடுத்துட்டு அவருடைய வாழ்க்கை தரம் வந்து குறைஞ்சி போகுது. அப்போ மீண்டும் அவர் பொருளாதார முன்னேற்றம் இல்லையில் அவருக்கு. அதனால தான் ரொம்ப விவசாயம் நலிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணம் இது.
சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி செய்கிறதா சொன்னீங்க, எப்படி உங்களுக்கு அந்த பாரம்பரிய நெல் ரகம் எப்படி கிடைச்சிது, அதை எப்படி சாகுபடி செய்யலாங்கிற எண்ணம் எப்படி வந்தது?
இது வந்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து ஒருத்தர் நண்பர் வாங்கிட்டு வந்து என்னிட்ட கொடுத்தாரு. அவரால் நடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் என்கிட்ட கொடுத்தாரு. நான் இது முதல் தடவையாக தான் நட்டேன். நான் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு 50 விழுக்காடு தான் இதில் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். எந்த பட்டத்தில் எந்த டைமில் நட்டால் அந்த மாதிரி நல்ல விளைச்சல் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இந்த பாரம்பரியமாக ரகத்தை காப்பாற்றி வச்சுருந்தது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ தான் முதல் தடவை நட்டிருக்கோம், அறுவடை பண்ணியிருக்கோம். இதை மீண்டும் நாங்கள் வந்து விதை நல்லா கொடுத்துட்ருக்கோம், நிறைய பேருக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு. இப்போ வாங்கியிருக்கிற விவசாயிகிற ஒருத்தர் என்ன சொல்ல, இதை ஏற்கனவே நான் நட்டிருக்கோம், அந்த மாதிரி சம்பா முன் சம்பா பின் சம்பா நட்டால் தாங்க நல்லா வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அறுவடையும் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா நெயில்டு நல்லா வருது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சரியானபடி வழிகாட்டுதல் இல்லாதனால தான் இதை வந்து சரியாக எங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகலை, நாங்களும் போய் சேர்க்க முடியல. இதுதான் இதில் ஒரு குறை. மீதி வந்து எல்லா பொருளும் நல்லாயிருக்கு.
சரிங்க, நீங்கள் செய்கிற இந்த இயற்கை விவசாயத்தில் நீங்கள் படித்த இந்த இளநிலை பண்ணை தொழில்நுட்பம் எப்படி உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது?
எப்படின்னு கேட்டிங்கன்னா, உளவியல் தொழில்நுட்பம், கலை மேலாண்மை, நீர் நிர்வாகம், பூச்சிக்கொல்லி நிர்வாகம், மற்றும் வந்து அறுவடை தொழில்நுட்பம், அப்புறம் வந்து அறுவடைக்கு பின் எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறது, இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு தெரியாமல் தான் இருந்தது. இப்போ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இது எப்படிலாம் எந்த டைமில் எப்படி பண்ணணும், இது எப்படிலாம் பதிவேடுகள்லாம் பராமரிக்கணும், எந்த நேரத்தில் எதை பண்ணால் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்ற தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தது ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய விஷயந்தான், விவசாயிக்கு தெரியாமல் இருக்குது, இதை தெரிய வச்சுருக்காங்க, அது வந்து நமக்கும் ஒரு உதவிகரமாக இருக்குது, இது உண்மை.
சரிங்க, இப்போ பாரம்பரிய ரகங்கள் சமீபத்தில் தான் பயிர் செய்கிறதா சொல்கிறீங்க, அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன ரகங்கள்லாம் சாகுபடி செஞ்சுட்டு இருந்தீங்க, அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் உணர்றீங்க?
இது வரைக்கும் முதல்ல வந்து நாங்கள் பொன்னி ADT 43 46 35 5620 தான் நட்டிருந்தோம். இப்போ தான் வந்து இந்த பாரம்பரிய ரகத்தை ஏமான்னு கேட்டிங்கன்னா, அறுவடை நேரத்தில் அந்த புதிய ரகங்கள் வந்து என்னென்னா சாஞ்சிரும், சாஞ்சிட்டு அறுக்க முடியாது, அதுக்கு பிரச்சனை செலவு அதிகமாகுது. இந்த பாரம்பரியமான ரகம் வந்து சாயறதில்லை, அதனால் சாஞ்சாலுமே நெல் வந்து கொட்டுறதில்லை, அதனால தான் இந்த பாரம்பரிய ரகத்தை தேட வேண்டியதாக இருக்குது.
சரிங்க, இப்போ நெல்லை தவிர வேறு என்ன பயிரெலாம் சாகுபடி செய்கிறீங்க?
வேறு பயிர் வந்து நாங்கள் பாமாயில் வச்சுருக்கோம், அடுத்தது இப்போ வந்து வாழை வைக்கலாம் முயற்சி பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, அடுத்து கலப்பு பண்ணையும் ஆடு மாடு இருக்குது, அது பரவாயில்ல. இன்றைக்கி இருக்க விவசாயி கொஞ்சம் உயிரோடு இருக்காங்கன்னா அது ஆடு மாடால் தான், அதனால தான் கொஞ்சம் விவசாயிகள் தம்பாக இருக்காங்க. இல்லைனா அதுவும் செய்ய முடியாது விவசாயம், ஏன்னா அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை, உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விலை இல்லை, விலை இல்லாதனால அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. உண்மை தான், நம்மளே அந்த மாதிரி பாதிக்கிறோம். விவசாயிக்கு வந்து விலை கிடைச்சாதானே வந்து அந்த அடுத்த இதில் பண்ண முடியும். இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நாங்கள் துணிச்சலாக தைரியமாக இருக்கோம். இதே ரசாயன முறை விவசாயம் வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு எங்கே ஒண்டி விற்கிறது, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ADT 45 நெல்லை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அந்த நிலை இருக்கும்போது யார் வந்து என்ன பண்ணுவாங்க, நெல் விவசாயம் என்ன பண்ணுவார், ஒரு 15 நாள் நெல்லே வேணான்றாங்க ரைஸ் மில்லில். அப்போ அந்த நெல்லை என்ன பண்ணுவார், விவசாயி கடன் வாங்கி பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க, அவர் எங்கே கொண்டு பாதுகாக்கிற வசதி இருக்கா, இல்லை அவர்கிட்ட வந்து வச்சுருந்து விற்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கா, அவரை கடனாலே இருக்கார், எப்படி பண்ணுறது? அதனால தான் நாங்கள் வந்து பாரம்பரியம் என்னென்னா, இப்போ அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கேட்குறாங்க, எனக்கு வந்து 50 கிலோ வேணும், 100 கிலோ வேணும், அரிசி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, அதை நாங்கள் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு உடனே மார்க்கெட் இருக்குது, அதனால தான் செய்ய வேண்டியதாக இருக்குது.
பாமாயில் சாகுபடி பற்றி இன்னும் விவரங்கள் சொல்லுங்களேன்.
பாமாயில் சாகுபடி ஒரு நல்ல பயிருங்க. இன்றைக்கி இருக்கிறதுல கரும்பை வந்து விட, ஏன்னா 10 நாளைக்கு ஒரு ஹார்வெஸ்ட்டு, 10 நாள் ஆனால் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடுது. என்ன அதில் ஒரு குறைன்னு கேட்டிங்கன்னா, விலை வந்து உயர்த்தாமல் இருக்கிறது தான் பெரிய குறை. மீதி அதில் நல்ல பயிர், அதில் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. ஆடு மாடு திங்கிறதுல திருடு போகிறதில்ல, வெட்டினா அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து அவங்க சென்டருக்கு போயிடுது, அவங்க ஏற்றிட்டு போகிறாங்க, 10 நாள் கழித்து எங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடுது. அதை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா, அதில் விலை குறைவாக இருக்கிறது தான் ஒரு குறை, வேறு ஒன்றும் இல்லை. விலை சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்நிய செலாவணியை வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க பாமாயில், அது இறக்குமதியை குறைச்சிட்டு எங்களை சேர்த்து கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்.
சரிங்க, இதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க?
அதுங்க, பாமாயில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே 2005 வந்து கரும்பு நட்டுட்டு, கரும்பு அன்றைக்கெல்லாம் வெட்டுறதுக்கு ஆள் இல்லை, காட்டை விட்டு எரித்தோம். அப்போ எரிக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, கரும்பை நாங்கள் காட்டை விட்டு வெட்டிட்டு போகிறதுக்கு நாங்கள் கூலி கொடுத்தா கரும்பை வெட்டி வெளியே அனுப்பணும். அப்படி இருக்கும்போது அந்த பாமாயில் நாங்கள் துணிச்சாக நட்டோம். ஏன் நட்டுன்னு கேட்டிங்கன்னா, உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும், அந்த ஆள் இருக்கிற ஒரே நிறுவனமாக இது தெரிஞ்சுது. அப்போ வந்து துணிச்சல் நடும்போது எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்தது இந்த தொழில்நுட்பம். இப்போ பரவாயில்ல, மாதம் வந்து ஒரு 5000-10000 எங்களுக்கு நிரந்தர வருவாய் இருக்குது.
இதனுடைய சாகுபடி முறை, அதாவது இந்த இடைவெளி, பராமரிப்பு, அறுவடை, இதையெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
30 அடிக்கு 30 அடியில் நட்டிருக்கோம். கண்ணு வந்து சொட்டு நீர் பாசம் பண்ணுறாங்க. பாமாயில் பொறுத்த வரைக்கும் தெளிப்பு நீர் பாசம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மலைத்துவான் மூலிமா செய்கிறது தான் நான் எப்படின்னு கேட்டினா, அது வந்து மரத்து மேலே தண்ணி விழுந்தால் தான் அது வந்து பயிர் நல்லா வீரியமாக வருது, அந்த கொலைகள் பெருசாக வருது, காய் நல்லா திரச்சியாக இருக்குது, பாக சைனிங்காக இருக்குது, எண்ணெய் சதவீதம் நல்லா வருதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அந்த மாதிரி தெளிப்பு நீர் பாசனம், அதாவது மலைத்துவான் மூலிமா பாசன வசதி செய்கிறதுக்கு தான் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இப்போ
சரிங்க, இந்த பாமாயில் மரங்களுக்கு என்ன உரங்கள் கொடுப்பீங்க?
உரம் வந்து நாங்கள் தான் இயற்கை விவசாயிச்சிங்களே உரம் பண்ணுறதில்ல, அதனால் ஆடு மாடு மேய்து அதனுடைய எச்சந்தான் அதுக்கு உரம். மேற்கொண்டு ஜீவாமிரதம் பண்ணுறோம், அமித கரைசல் பண்ணுறோம், அதுதான் எங்களுடைய இது. அப்புறம் இப்போ அடுத்த முறை வந்து கனஜீவாமிரதம் பண்ணி மரத்துக்கு கொஞ்சம் போடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் இருக்குது. எப்போவுமே வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு விவசாயி ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் அதை செய்வார், அதனால் அந்த மாதிரி செஞ்சு தான் இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம்.
இது எவ்வளோ பரப்பளவில் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் லாபம் கிடைக்குதுங்க?
2.5 ஏக்கர் பண்ணியிருக்கோம்மா, 5 டன் வந்திருக்கு இது வரைக்கும் வருஷத்துக்கு. அடுத்த ஆண்டு தான் அதிகமாக தெரியும், ஏன்னா இப்போ தான் 2ஆம் ஆண்டு அறுவடையில் இருக்குது. 3 வருஷம் ஆனால் தான் அதிகமாக தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதாவது பழங்களை அவங்களே கொள்முதல் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா?
ஆமாம், ஒப்பந்த சாகுபடி மாதிரி தான், அதனால தான் துணிச்சலாக நட்டுருக்கோம், இல்லைன்னா வந்து நட முடியாதுங்க.
கண்ணெல்லாம் அவங்களே கொடுக்க,
கண்ணு அவங்களே அரசு கொடுக்குறாங்க, மானியத்தில் கொடுக்குறாங்க, அது நாங்கள் அவங்களே நடுறாங்க, நடத்த கூலி கொடுக்குறாங்க. பழத்துக்கு வந்தோடனே வெட்டி நாங்கள் கலெக்ஷன் சென்டரில் கொடுத்துட்றோம், அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க.
ஆரம்பத்தில் சொல்லும்போது கலப்பு பண்ணையம் பற்றி சொன்னீங்க, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள்.
கலப்பு பண்ணையம் தான் ஆடு மாடுங்க, ஆடு 20 ஆடு வச்சுருக்கோம், கோழி இருக்குது ஒரு 50 கோழி இருக்குது, மாடு இருக்குது 2 மாடு இருக்குது, நாட்டு மாடு தான் இருக்குது.
இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருது இந்த கால்நடைகள் மூலமாக?
சுமாராக ஒரு 3-5 பால் கறக்குது, குறைந்த ஒரு 20-25 ரூபா லிட்ரு போயிதுங்கன்னு வச்சுங்களேன், தினசரி ஒரு 150-200 ரூபா வருமானம் வருது மாட்டில். ஆடு வந்து எப்படி சொல்லாலும் நல்ல வருமானம் அப்படின்னா பக்ரீத் பண்டிகை எங்களுக்கு நல்லா விலை போவோம், அதனால் அந்த சீசன் டைமில் ஆடு விற்கிறதான் ஆடு வச்சுருக்கோம்.
தீவன பயிர்கள்லாம் போட்டுருக்கோம்,
ஆ கோஎஃபர்ஸ் போட்டிருக்கேன், கோஎஃபர் தீவனப்புல் இருக்குது, வேலி மசால் இருக்குது, அப்புறம் முருங்கை செடி வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு, வயலில் அப்புறம் பாமாயில் வயலில் புல் இருக்குது அது மேஞ்சிக்குது.
கால்நடைகளுக்கெல்லாம் கலப்பு தீவனம் கொடுப்பீங்களா?
கலப்பு தீவனம் வெளியிலேருந்து வாங்கி கொடுத்தா, வெளியிலேருந்து இடுபொருள் எதுவும் வாங்குறது இல்லைங்களா, வாங்கினா தான் விவசாயத்தில் மைனஸ் ஆகிடுதுங்களே. வளர்ச்சி அடையணும்னா செலவில்லாமல் இருக்குன்னா வெளியிலேருந்து எந்த பொருளும் வரக்கூடாது, அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் உயிரோடு இருக்கிறோம். செலவு போன நிமிந்து நினைக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம்.
சரிங்க, இது வரைக்கும் உங்களுடைய இயற்கை வேளாண்மை அனுபவங்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம். நேயர்களே, இது வரைக்கும் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருந்த இ பாலசுப்ரமணியம் அவங்க இயற்கை விவசாய முறையில் அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அவங்க சொன்னதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இடுபொருட்களுக்காக செய்கிற செலவு எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். கால்நடைகள் வச்சுருக்காங்க, ஒப்பந்த பண்ணை முறையில் பாமாயில் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி முயற்சிகள் இருக்கும்போது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இல்லைங்களா? உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க. தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வதற்கு 042-2243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.